الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. هو الذي بعث في الأميين رسولا منهم ليتلو عليهم آياته ويزكيهم ويعلمهم الكتاب والحكمة. صدق الله مولانا. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ்வை அஞ்சு பயந்து தக்வாவை கடைபிடிக்குமாறு முதல் முதலாம் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நசியத்தும் வசியத்தும் செய்து கொள்கிறேன். அல்லாஹு தஆலா இறுதி தூதராக ஹஜ்ரத் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தெரிவு செய்து அவர்களுக்குள்ள பொறுப்பையும் அல்லாஹ் நேரடியாக பயான் செய்தான். அதில் குர்ஆனை மக்களுக்கு ஓதி அதை தெளிவுபடுத்துவது, மக்களுடைய உள்ளத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பாவ அழுக்குகளை நீக்கி பரிசுத்தப்படுத்துவது, இன்னும் குர்ஆனையும் ஹதீஸையும் அவர்களுக்கு விளங்க வைப்பது என்பதாக குர்ஆன்ல சுமார் நாலு இடங்களில் நாலு ஆயத்துகளாக அல்லாஹு தஆலா இந்த பொறுப்பை பயான் செய்திருக்கிறார். குர்ஆனுடைய திலாவத், தஸ்கியத்து நுஃபூஸ், தாலிமுல் கிதாபி வல் சுன்னா, குர்ஆனையும் ஹதீஸையும் விளங்க வைப்பதும் நபியுடைய ஒரு பாரிய பொறுப்பாக அமைந்திருந்தது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய 23 வருட முயற்சியினூடாக ஒரு சமூகத்தை எப்படி கட்டி எழுப்பினார்கள் என்றால், அவர்கள் எந்த நேரத்தில் எதை செய்ய வேண்டுமோ, எந்த காரியத்தை எப்படி செய்ய வேண்டுமோ அதை சரிவர புரிந்து செயல்பட்டார். அல்லாஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் தர வேண்டிய ஆக முக்கியமான ஒரு வழிகாட்டல் தான் எதை எந்த முறையில் எந்த நேரத்தில் எப்படி செய்ய வேண்டும் என்ற அந்த நுணுக்கத்தை, அந்த தெளிவை, அந்த வழிகாட்டலை அல்லாஹ் எங்களோட உள்ளத்தில் உதிக்க வைத்து அதை செய்யக்கூடிய அந்த பாக்கியத்தை நான் நீங்களும் அடைய வேண்டும். குர்ஆன் எல்லா விஷயத்தையும் தொழுகையோடு இணைத்திருக்கிறது. மழை தேவையா சொல்லுங்க, வறட்சியா சொல்லுங்க, பதட்டமா சொல்லுங்க, தொழுகையை கொண்டும் பொறுமையை கொண்டும் அல்லாஹ்விடத்தில் உதவி தேடுமா சொல்லுங்க. வறட்சியாக இருக்குது, ஜும்மாவுடைய நேரம், சஹாபி வந்து மலைக்காக வேண்டிக் கொள்கிறார், நபி அவர்கள் ஜும்மாவுடைய மெம்பர்லேயே கையை தூக்கி துவா செய்கிறார்கள், அல்லாஹு தஆலா மலையை வசிவார்கள். அடுத்த வாரம் வந்து சொல்கிறார், அதிகரித்து விட்டது, அது போதும் என்கிறார்கள் நபி அவர்கள், அதுக்கும் துவா செய்கிறார்கள், அல்லாஹ் அதை நீக்கி வைக்கிறார். சலாத்துல் இஸ்திஸ்கா என்ற தொழுகையே இதுக்கு இருக்கிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய நபி அவர்களுடைய மகன் இப்ராஹிம் மௌத்தாகிவிட்டார். மக்கள் சொன்னார்கள், அந்த காலத்தில் ஏற்பட்ட எக்லிப்ஸ், அந்த கிரகணத்தை பார்த்து சொன்னார்கள், இது இவருடைய மௌத்தில் தான் ஏற்பட்டிருக்குது. நபி அவங்க சொன்னாங்க, இந்த சூரிய சந்திர கிரகங்கள் எதுவுமே யாருடைய மௌத்த ஹயாத்தை கொண்டு வர்றதில்லை, அல்லாஹு தஆலா இதை ஏற்படுத்துகிறார். சிலவேளை இதால ஒரு அச்சம் ஏற்படுகிறது, 12 மணிக்கு அவ்வளவு வெளிச்சமாக இருக்கக்கூடிய நேரத்தில் ஏற்பட்ட அந்த சூரிய கிரகம் காரணத்தினால பட்ட பகலும் அப்படி இருளாக மாறிவிடுகிறது. அல்லாஹு தஆலா அடியார்களுக்கு சில சந்தர்ப்பத்தில் இப்படிதான் நான் காலங்களை மாத்துகிறேன் என்பதை கொண்டு வருகிறான். அதனால கண்ணியமானவர்களே, ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் ஒரு உம்மத்தை தயாரித்தார்கள். அந்த உம்மத்தில் அஷரா முபஷரா, ஒரே டைம்ல ஒரே நேரத்தில் நவியவங்க 10 பேருக்கு சொர்க்கத்துக்கு நன்மாராய் கொடுத்தார். அபுபக்கர் ஃபில் ஜன்னா, உமர் ஃபில் ஜன்னா, உஸ்மான் ஃபில் ஜன்னா, அலி ஃபில் ஜன்னா, சாத் ஃபில் ஜன்னா, சயீத் ஃபில் ஜன்னா, தல்ஹா ஃபில் ஜன்னா, அபுபைதா ஃபில் ஜன்னா, ஜுபைர் ஃபில் ஜன்னா ரழியல்லாஹு அன்ஹும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரே சந்தர்ப்பத்தில் இவர்களுக்கு சொர்க்கத்துக்கு நன்மாராய் சொன்னார். இவர்கள் மார்க்க விஷயங்களை, குர்ஆன் ஹதீஸ், அந்த காலத்துக்கு தனக்கு தேவையான அறிவை பெற்றுக்கொண்டார்கள். அதுக்கு நான் ஒரு சின்ன உதாரணத்தை இங்க முன்வைக்க விரும்புகிறேன். நபியார்கள் வஃபாத் ஆகும் பொழுது அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு 13 வயது. அப்ப இந்த நிகழ்ச்சி ஒரு 3 வருஷத்துக்கு முதல் நடந்திருக்கும். ஆன்டி, தாயுடைய உம்முல் ஃபதலுடைய சகோதரி மைமூனா ரழியல்லாஹு அன்ஹா நபியவர்களுடைய மனைவிமார்களில் ஒருவர், அப்துல்லா இப்னு அப்பாஸ் மருமகள், மஹரம், வீட்டுக்கு போயிட்டு ஆண்டி கிட்ட சொல்றாங்க, எனக்கு நைட்ல உங்களோட தூங்கணும், நபியோட நீங்க படுக்கும் பொழுது நானும் வந்து உங்களோட தூங்கணும். நபியவர்களுடைய அந்த ரௌபா மஸ்ஜிது நபவியில் இருக்கக்கூடிய அந்த வீட பார்த்தவர்களுக்கு தெரியும் எவ்வளவு சின்ன இடம். அதில் 9 மனைமார்கள் வசித்தார்கள். அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு அனுமதி கேட்டு அனுமதி கொடுத்தார்கள். நீண்ட சம்பவம், மிக சுருக்கமாக, இரவு நேரம் நபி அவர்கள் வாஷ்ரூமுக்கு போன நேரத்தில் இவங்க எழும்பி ஒரு பாத்திரத்தில் தண்ணி கொண்டு போயிட்டு அங்க வைக்கிறாங்க, தண்ணி வைக்கிறாங்க. இப்ப நபியுடைய நீட் அந்த தண்ணிக்கு அந்த நேரத்தில் அது நிறைவேற்றப்படுகிறது. ஆனா ஒரு குமுக்குன்ற ஒரு சின்ன சத்தத்தை கூட வெளிப்படுத்த, நான் தான் செஞ்சேன்றது வெளிப்படுத்த. அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு அப்படி தூங்குறது போல தூங்கல. ஒரு சின்ன பிள்ளை இருக்கும் பொழுது ஒரு கணவன் மனைவி எந்த முறையில் நடந்து கொள்ளணும் என்பதும் மார்க்கம் வழிகாட்டிருக்கு. தன்னுடைய ஓதல் இதெல்லாம் செஞ்சுட்டு அது பிறகு வந்து பார்க்கிறாங்க தண்ணி இருக்கு. ஹாஃபிஸ் இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி புகாரிக்கு மிக சிறந்த விரிவுரை எழுதினவர்கள். அவர் சொல்கிறார்கள், இந்த பிள்ளையுடைய நுணுக்கத்தை பாருங்க, தண்ணி வச்சிருக்கிறேன்னு கூட சொல்லல, தண்ணியை நான் குழந்தை அப்படி நிக்கிறேன்னு நிக்கவும் இல்லை, தண்ணியை வச்சுட்டு அந்த வேலையை போய் செஞ்சு கொண்டாங்க. நபி அவர்கள் அந்த தண்ணி எடுத்ததற்கு பிறகு பாவிச்சுட்டு வந்து கொஞ்ச நேரம் கழிச்சு முன்னோ பின்னோ கேட்கிறாங்க, உம்மு சுலைம் மைமூனா, யாருமா இந்த தண்ணியை வச்சது? சொன்னாங்க, காதல் உலை, இந்த சின்ன பையன் தான் வைத்தான். அங்கு நபியுடைய நாவால இந்த குழந்தைக்கு ஒரு துவாவலியானது, அல்லாஹும் ஃபக்கிஹ் ஃபித்தீன், அல்லாஹும் அல்லிமுல் கிதாப், இவருக்கு குர்ஆனுடைய ஹதீசுடைய கிதாபு வல் ஹிக்மா, இந்த அறிவை, இந்த நுணுக்கத்தை, ஃபிக்ஹ, இவருக்கு தெளிவை நீ கொடு என்று அல்லாஹ் இடத்துல மன்றாடினார். அந்த துவாவுடைய பிரதிபலன், அந்த துவாவுடைய பாக்கியம் அது என்னவாக மாறுச்சுன்னா, தாயிஃப் நகரத்தில் ஒரு காலத்தில் எவ்வளவு மக்களுடைய ஜனம் என்று கேட்டா இந்த ஜும்மாவை போட 100 மடங்கு சில இடத்துக்கு அதிகமாக இருக்கும், 10 மடங்கு அதிகமாக இருக்கும், மக்கள் வெள்ளமாக இருக்கும். மக்கள் வருவார்கள், போவார்கள், அவர்கள்ட்ட எது கேட்டாலும் அதுக்கு விடை அளிப்பார்கள். குர்ஆன் வேணுமா, ஹதீஸ் வேணுமா, தஃப்ஸீர் வேணுமா, ஃபிக்ஹ் வேணுமா, அறம் இலக்கணம் வேணுமா, கவிதைகள் வேணுமா. மக்கள் வந்துட்டு போவாங்க, படிச்சுட்டு போவாங்க. தாயிஃப்ல தான் அப்துல்லா இப்னு அப்பாஸ் வந்து எல்லாருடைய கபரும் இருக்கிறது. அல்லாஹு தஆலா பிற்காலத்தில் அவர்களுக்கு அந்த நுணுக்கத்தை, அந்த அறிவை கொடுத்தான். எப்படி கொடுத்தான் என்று சொன்னா, அதை நீங்க இன்னொரு உதாரணத்தின் மூலமாக விளங்கிக் கொள்ள முடியும். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய அந்த பார்லிமெண்ட், அந்த கேபினட் மினிஸ்ட்ரியில, அந்த கேபினட்ல அவர்கள் தெரிவு செஞ்ச பல மூத்தவர்களுக்கு மத்தியில, அதுல உஸ்மான், அலி, அபுபைதா, இந்த மூத்தவர்களுக்கு மத்தியில இந்த ஒரு சிறியவரும் இருக்கிறார். ஒரு 17 வயதுடையவர் அல்லது 15 வயதுடையவர். எல்லாரும் கேட்கிறாங்க, எங்கட பிள்ளையிலும் இருக்குது, எங்களை மட்டும் விட்டுட்டு இவர் இந்த பிள்ளையை மட்டும் எடுத்திருக்கிறீங்க. அப்பதான் உமர் ரலியல்லாஹு ஒரு நாள் இந்த சூரத்து நஸ்ர இதா ஜா நஸ்ருல்லாஹி வல் ஃபத் என்ற இந்த சூரத்தை ஓதி, இதுக்கு பலருக்கிட்ட விளக்கம் கேட்ட நேரம் யாருமே அதுக்கு விளக்கம் சொல்லல. இந்த சிறுவர் அதுக்கு விளக்கம் சொன்னார். அல்லாஹு தஆலா இதுல நபியுடைய மௌத் அறிவித்திருக்கிறான். நபியே, நீங்க வந்த அந்த மிஷன் முடிஞ்சு விட்டது, இப்ப நீங்க ரெடியாக போறதுக்கு. முதலாவது நான் சொல்ல விரும்புகிறேன், அல்லாஹ் எங்கட குழந்தைகளுக்கும் எங்களுக்கும் மூத்தவர்களுடைய துவாவை பெற்றுக்கொள்ளக்கூடிய பாக்கியத்தை நசீமாக்கணும். ஏராளமான சம்பவங்கள் இருக்குது. அதற்கு அனஸ் இப்னு மாலிக் 10 வயதுல நபியோட சேர்ந்தாங்க, 10 வருஷம் சேர்ந்து வாழ்ந்தாங்க. அதுல கிடைச்ச பாக்கியம் அல்லாஹ் மஃபிர் தம்பஹூ அதில் உம்ருஹூ பாரிக்கி மாலிகி வரிஸ்கி சொல்றாங்க. அனஸ் 99 வயது, அல்லாஹ் நபியுடைய 4 துஆல 3ஐயும் எனக்கு தந்துட்டான். 4வது மன்னிப்பு நான் எதிர்பார்த்திருக்கிறேன். எனக்கு நீண்ட ஆயுள், நான் 90 தாண்டிட்டேன், எனக்கு ஏராளமான செல்வ குழந்தைகள், எனக்கு செல்வம் பாக்கியம் எல்லாத்தையும் அல்லாஹ் தந்திருக்கிறான். என் கையாலே பல குழந்தைகளை நான் அடக்கியிருக்கிறேன். கனிமானவர்களே, இங்கு நான் முதல் முதலாக சொல்ல விரும்புவது, எந்த நேரத்தில் எதை செய்யணும் என்ற அந்த நுணுக்கத்தை, அந்த அறிவை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் கால சூழலுக்கு ஏற்ப நசீபாக்கும். அதுக்கு நான் அல்லாஹிடத்தில் அல்லாஹ் மஹின்னா மராஷித உமூரினா என்ற அல்லாஹ் எனக்கு அந்த இல்ஹாம, எனக்கு அந்த உதிப்ப, எனக்கு அந்த வழிகாட்டல நீனே தாண்ட அல்லாஹிடத்தில் துஆ கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். நான் எடுக்கக்கூடிய ஒரு முடிவு, நான் கொடுக்கக்கூடிய ஒரு காரியம், நான் செய்யக்கூடிய ஒரு பணி, அது அந்த மாதிரி இருக்கணும் என்பதுதான் இங்க எல்லோரும் கருத்துக்கு எடுக்க வேண்டும். கனிவார்களே, குர்ஆன் வந்து ஒரு வாழ்க்கைக்குரிய வழிகாட்டல். அல்லாஹு தஆலா இதை நாம் இறக்கி இருக்கிறோம், ஃபீ திக்ரிக்கும் அஃலா தஅக்கிலூன். வஅன்ஸல்னா அன்ஸல்னா இலைக்கும் கிதாபன், உங்களுக்கு நாம் இறக்கி இருக்கிற வேதம், அதில் உங்களை பற்றி நாம் பயான் செஞ்சிருக்கிறோம், வரலாறுகளை பயான் செஞ்சிருக்கிறோம். அதுல உங்களுக்கு படிப்பினை இருக்கிறது என்று சொல்கிறார் அல்லாஹு தஆலா. படிப்பினை என்று சொல்கிறார். இந்த காலம் ஒரு பிரசிடென்சியல் எலெக்ஷனுக்கு ஆயத்தமாக கொண்டிருக்கக்கூடிய காலம். அரசியல் இதுல விதிகளுக்கு இல்லாம எல்லாருமே ஈடுபட்டிருக்கிறாங்க. இன்னைக்கு ஒரு சின்ன பிள்ளைகிட்ட கேட்டாலும் இந்த அரசியலை பத்தி எல்லாருமே பேசக்கூடிய ஒரு காலம். குர்ஆன் அரசியலை பத்தி பேசல என்று யாரும் சொல்லக்கூடாது, சொல்ல முடியாது. அல்லாஹு தஆலா வாழ்க்கையில எதெல்லாம் பேச வேண்டுமோ அதெல்லாம் அல்லாஹு தஆலா பேசியிருக்கிறான். இது மிக விரிவானது. இந்த அரை மணி நேரத்தில் இந்த தலைப்பை சொல்லி முடிக்க முடியாது. இது எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு எனக்கு பேசுவதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்ய வேண்டும் என்று நானும் துஆ செய்து கொள்கிறேன். கனிமானவர்களே, அரசியலுக்கும் இஸ்லாத்துக்கும் சம்பந்தம் கிடையாது. இஸ்லாம் என்றாலே அரசியல் தான் என்ற இந்த ரெண்டு வார்த்தைகளும் மிக எக்ஸ்ட்ரீமான கருத்துள்ளது. இஸ்லாம் என்றாலே அரசியல் தான் என்று சொல்வதும், இஸ்லாத்துக்கும் அரசியலுக்கும் சம்பந்தம் இல்லை என்று சொல்வதும், இது ரெண்டுமே மிகவும் தீவிரமான கருத்துக்கள். எப்படி வியாபாரத்துக்கும் இஸ்லாத்துக்கும் சம்பந்தம் இருக்குதோ, திருமணத்துக்கும் இஸ்லாத்துக்கும் சம்பந்தம் இருக்குதோ, ஒரு தொழிலுக்கும் இஸ்லாத்துக்கும் சம்பந்தம் இருக்குதோ, ஒரு விவசாயத்துக்கும் இஸ்லாத்துக்கும் சம்பந்தம் இருக்குதோ, அதே போலதான் பாலிடிக்ஸ்க்கும் அரசியலுக்கும் இஸ்லாத்துக்கும் சம்பந்தம் இருக்குது. இத சரியான முறையில் புரிந்து ஒவ்வொருவரும் அந்த வழிகாட்டுல பெற்று செயல்படுவது அவசியமாக இருக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா வழங்கிய தீன்ல எப்படி வியாபாரத்துக்குரிய வழிகாட்டுதல் அல்லாஹ் எப்படி கொடுக்க வேண்டுமோ அப்படி அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கிறார். விவசாயம் தொழிலாளர்களுக்கு தொழில், ஆட்சியாளர்களுக்கு ஆட்சி, இதனுடைய வழிகாட்டல் மிக தெளிவாக தரப்பட்டிருக்கிறது. அதனால யாருமே இந்த விவாதத்துக்கு போகக்கூடாது, இஸ்லாத்துக்கும் அரசியலுக்கும் சம்பந்தம் இல்லை, யாரும் இந்த அளவுக்கு அதை கொண்டு போயிட்டு வச்சிடக்கூடாது, இஸ்லாம் தான் அரசியல் தான் என்ற இந்த ரெண்டு நிலைப்பாட்டுக்கும் அப்பால் எப்படி வியாபாரம், தொழில், உத்தியோகம், விவசாயம் என்பது ஒரு கம்ப்யூட்டர் என்பது இஸ்லாம் அல்ல, கம்ப்யூட்டர்ல இருந்து ஒரு சாப்ட்வேர்ல ஈடுபடுறது இஸ்லாம் அல்ல, அந்த கம்ப்யூட்டர்ல சாப்ட்வேர்ல இருந்து கொண்டு அதை இஸ்லாமியமயப்படுத்தி தன் சம்பாத்தியத்தை அமைச்சுக் கொள்வது அது இஸ்லாம். அல்லாஹ் தஆலா அவருக்கு கொடுத்த அந்த நுணுக்கத்தை, அந்த அறிவை சரியான முறையில் பயன்படுத்துவதன் மூலமாக அந்த கம்ப்யூட்டர் ஃபீல்ட்ல உள்ள மனிதர் அது உலகத்துக்கு பொறுமதியான புரோஷனமான ஒன்றை, ஒரு சாப்ட்வேரை தயாரித்து அதை மக்களுக்கு கொடுக்கும் பொழுது, மக்கள் அதை உபயோகிக்கும் பொழுது, அவருடைய நீயத்தும் அவருடைய முயற்சியும் சரியாக அமையும் பொழுது, அது இஸ்லாமிய வழிகாட்டல் படி அமையும் பொழுது அது இஸ்லாமாக மாறுகிறது, ஷரியத்தாக மாறுகிறது. மனித ஜின்களை அல்லாஹ் வணக்கத்துக்காகவே படைத்திருக்கிறேன் என்று சொல்லும் பொழுது தொழுக, நோன்பு, ஜகாத், ஹஜ் வணக்கம் என்பது எல்லாருக்கும் தெரியுது. தொழில், வியாபாரம், அரசியல் என்பதை அதை எப்படி வணக்கமாக முடியும் என்பது சந்தேகமாக இருக்கிறது. இதைதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி தொழுகை, இபாதத்து, நோன்பு, ஜகாத், ஹஜ் இது வணக்கமாக இருக்குதோ, உங்களுடைய தொழிலையும் உங்களுடைய அரசியலையும் உங்களுடைய விவசாயத்தையும் நீங்க வணக்கமாக மாற்றிக்கொள்ளுங்கள் என்ற ஒரு பிரதானமான வழிகாட்டலை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு தந்திருக்கிறார்கள். அதனால் கண்ணியமானவர்களே, அல்லாஹ் இடத்துல நாங்கள் திரும்ப ஒரு முறை கேட்கணும், யல்லா எனக்கு நீ சரியான நுணுக்கத்தை, அறிவை, பொருத்தமான நேரத்தில் பொருத்தமான முடிவெடுக்கக்கூடிய அந்த பாக்கியத்தை எனக்கு தந்தருள் என்று அல்லாஹ் இடத்துல நாங்கள் மன்றாடணும். அப்பொழுதுதான் அல்லாஹு தஆலா ஒரு சமூகத்தை அதனுடைய பாதையில, அதனுடைய வழிகாட்டல அல்லாஹ் சரியாக அவர்களுக்கு எடுக்க வேண்டிய முடிவை முறையாக எடுப்பதற்குரிய வழிகாட்டல அல்லாஹ் தஆலா கொடுப்பான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரியும், மதீனாவுடைய வாழ்க்கையில எனக்கு கொஞ்ச காலத்தில் மௌத்து வரப்போகிறது. அல்லாஹ் அதெல்லாம் குர்ஆன்ல அறிவிச்சிருக்கான், இன்னக மையத்தும் இன்னகும் மையத்தும். நபியவர்களுக்கு தெரியும், சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் தஆலா எப்படி மௌத்தை கொடுத்தாங்க. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அந்த கட்டிட வேலையில ஈடுபட்டு கொண்டிருந்த ஜின்களை அவர்கள் பார்த்து பார்த்து அந்த கிளாஸ் ரூம்ல அவர்கள் தன்னுடைய அசாவ ஊண்டியவர்களாக பல காலம் இருந்தும் அல்லாஹ் தஆலா இறுதியாக அவர்களுடைய ரூஹ எடுத்தது ஒரு வருஷத்துக்கு அல்லது அந்த காலத்துக்கு பிறகுதான் மக்களுக்கு தெரிய வந்தது. மூஸா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கருத்தை நபி அவர்கள் தான் ஒரு பயானாக சஹியான ஹதீஸ்ல பயான் செஞ்சிருக்கிறார். மூஸா அலைஹிஸ்ஸலாத்துடைய மௌத்து எப்படி வந்தது என்பது, ஆக எந்த ஒரு நபியாக இருந்தாலும் அந்த நபியுடைய முடிவு மௌத்தாக இருக்கும். அல்லாஹ் தஆலா வாழ்க்கையை கொடுத்துட்டு அந்த நபிக்கு ஒரு மௌத்தை கொடுக்கிறான். அப்ப யாருமே மௌத் இல்லாம இருக்கிறது இல்லை. அதனால ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரியும், எனக்கும் அல்லாஹ் தஆலா மௌத்தை வச்சிருக்கிறான், இந்த மௌத்து வரும் முன்போ நான் கியாமத்து வரைக்கும் வரக்கூடிய தொழில் உத்தியோகம் மற்ற பணிகளை நான் அவர்களுக்கு காட்டி கொடுக்கிறது போல சொல்லுங்க, நான் சொல்லுவதை நீங்க எப்படி கண்டீர்களோ அது போல சொல்லுங்க. ஜகாத் எப்படி விநியோகிக்கப்படுவோம், ஹஜ் என்னிடத்துல படிச்சு கொள்ளுங்க, நோன்பு நான் உங்களுக்கு சொல்லி தருகிறேன். ஒவ்வொரு விஷயத்தையும் அனுவனுவாக நபி அவர்கள் காட்டி தந்தது போல அரசியலையும் காட்டிவிட்டு போக வேண்டும்.
www.acmyc.com
அரசியலும் இப்படிதான் செய்ய வேண்டும், பாலிடிக்ஸ் இப்படிதான் அமைய வேண்டும் என்பதையும் ரசூலுல்லாஹி செல்லம் மிக அழகாக செய்து காட்டார்களே. ஒரு இஸ்லாமிய ஸ்டேட் ஒன்று உருவாக்குறதுக்கு அந்த இஸ்லாமிய ஸ்டேட்ல மாற்று மதத்தவர்கள் இந்துக்களாக பௌத்தர்களாக கிறிஸ்தவர்களாக அந்த காலத்தில் யூதர்களாக முஸ்லிம்களாக கிறிஸ்தவர்களாக இருக்கும் பொழுது எல்லோருடைய உரிமைகள் எப்படி பேணி பாதுகாக்கப்பட வேண்டும், எப்படி நீளமாக அவர்கள் வழிநடத்தப்பட வேண்டும் என்ற இந்த பகுதியை ரசூலுல்லாஹி செல்லம் மிக அழகாக 10 வருஷ தன்னுடைய ஆட்சி காலத்தில் அதை செய்து காண்பித்தார். அது உலகத்துடைய ஒரு முன்மாதிரியான சாசனமாக கன்ஸ்டிடியூஷனாக அது அமைக்கப்பட்டிருக்கிறது. அதிலையும் ஒரு அந்நிய மார்க்கத்துக்குரியவருக்கு எப்படி ரைட்ஸ் கொடுக்கப்பட வேண்டும் என்பதை நபி அவர்கள் காட்டி தந்திருக்கிறார். கனிவர்களே, எப்படி இந்த நாட்டில் மஸ்ஜித் மதரசா என்று சொன்னா பெரும்பான்மை சமூகத்துக்கு ஒரு சந்தேகத்துக்குரியதாக மாறின காரணத்தினால நாங்க நீங்க மஸ்ஜித் டுவர் மதரசா டுவர் என்று செய்ய வேண்டிய ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டது. இது நாங்கள் செய்த தௌபா. மஸ்ஜித் என்பது அதுக்கு யாருமே அச்சப்படக்கூடிய இடம் ஒன்றல்ல, சர்வசாதாரணமாக மக்கள் வரப்போகக்கூடிய ஒரு இடமாக மாறியிருந்திருக்கணும். ரசூலுல்லாஹி அலைஹிஸ்ஸலம் அவர்களுடைய மிக பயங்கர விரோதி எதிரிகள் மெதிரி அப்படிப்பட்ட எதிரியை கூட மஸ்ஜிதில் வச்சுதான் இஸ்லாம் என்னன்றத நபி அவர்கள் காட்டினார்கள். விரோதியிலும் விரோதிக்கு அங்க மஸ்ஜிதுடைய சூழல் என்னென்பது விளங்கியது. கன்னிமார்களே, இரண்டாவது விஷயம், உலகத்தில் இருக்கக்கூடிய 60-70 இஸ்லாமிய நாடுகள்ல குர்ஆன் சொன்ன இஸ்லாம், குர்ஆன் வழிகாட்டிய இஸ்லாம், நபியவர்கள் முன்வைத்த இஸ்லாம், அது பிராக்டிக்கல்ல இல்லாமல் போன காரணத்தினால் உலகத்தில் இது ஒரு கேள்விக்குறியாக மாறிவிட்டது. உலகத்தில் இஸ்லாமிய ஆட்சிகள் இருந்தும் இஸ்லாமிய முஸ்லிம்களுடைய ஆட்சிகள் இருந்தும் முஸ்லிம் தலைவர்கள் இருந்தும் அந்த காலத்தில் நபியவர்களுடைய பயிற்சி பெற்றவர்கள் எப்படி இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கி உலகத்துக்கு ஒரு முன்மாதிரியாக வாழ்ந்து காட்டினார்களோ அதுபோல வாழ்ந்து காட்ட இன்றைய இஸ்லாமிய ஆட்சி உலகம் அதை தவறிவிட்டது. இஸ்லாம் இருந்தா இஸ்லாமிய நாடுகள்ல அது கொஞ்சம் அப்படி புறக்கி பார்க்கலாம். இஸ்லாம் ரிபா ஃப்ரீ டிரான்சாக்ஷன், இது ஒரு நாட்டில் பார்க்கலாம், ஒன்று ரெண்டு நாட்டில் பார்க்கலாம். இஸ்லாமிய கலாச்சாரம் ஒரு முன்மாதிரியான ஒரு ஒரு நாட்டில் போய் பார்க்கலாம். இஸ்லாமிய வணக்க வழிபாட்டில் மிக கவனமாக உள்ளவர்கள் இன்னொரு நாட்டில் போய் பார்க்கலாம். இப்படி இஸ்லாம் இந்த அகீதம் தௌஹீத் ஏகத்துவம் வணக்க வழிபாடுகள் கொடுக்கல் வாங்கல் கலாச்சாரம் அவர்களுடைய திருமண வாழ்க்கை நல்ல அஹ்லாக் என்பது சிதறி போயிருக்கிறது. அவருடைய அந்த 2.5 வருஷ ஆட்சியில அதை அப்படி அப்படி சித்தரித்து காண்பித்தது. உமரதேலாருடைய 10 வருஷ ஆட்சியில சுபானல்லாஹ் அது காணக்கூடியதாக இருக்கிறது. ஒரு பெண் ஈராக்கில் இருந்து மக்காவுக்கு தனியே வருகிறாள், ஈராக்கிலிருந்து மக்காவுக்கு தனிய வருகிறாள். அந்த காலத்தில் அவளை டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய, அபியூஸ் பண்ணக்கூடிய, அவளை தவறான முறையில யாரும் அணுகக்கூடிய ஒரு சூழல் இருக்கவில்லை. அல்லாஹு தஆலா அப்படி ஒரு என்வாயர்மெண்டாக யாருடைய ஆட்சியில, உமர் ரலியல்லாஹுடைய ஆட்சியில, யார் அந்த உமர்? நபியவர்களை கொலை செய்ய வந்த உமர். பாவங்கள் பக்கம் மனிதன் தூண்டப்படுவார். ஒரு ஆட்சி கைப்பற்ற இவரை கொல்லணும், இவரை கொண்டாதான் இவருக்கு விஷத்தை போடணும், இவரை அழிச்சு போடணும், இவர் இருந்தா எனக்கு ஆட்சி செய்ய முடியாது. இது ஒரு புதிய கதை அல்ல. நபியவர்களுக்கு பல சூழ்ச்சிகள் செய்தார்கள். மக்கால செய்த முதல் சூழ்ச்சி, இவருடைய தலையை வெட்டிட்டு வந்தா 100 ஒட்டகம் கிடைக்கும். மதீனாவுக்கு போனதுக்கு பிறகு நபிக்கு எதிராக செஞ்ச சூழ்ச்சிகள்ல நபியவர்கள் அமர்ந்திருந்த இடத்துல பெரிய கல்ல கொண்டு போடுறதுக்கு திட்டம் போட்டார். அது சக்சஸ் ஆகல. நபி அவங்களுக்கு விருப்பமான ஆட்டரை விஷத்தை போட்டு கொடுத்தார். அதுவும் சக்சஸ் ஆகல. நபி அவர்களுக்கு சூனியம் செய்தார்கள். வெப்பன்ஸ் மஸ்ஜிதுக்கு வச்சு மஸ்ஜித் ஓபனிங் டே, மஸ்ஜித் ஓபனிங் செரமனி என்று சொல்லி நபி அவங்களுக்கு அழைப்பு கொடுத்தாங்க. நீங்க தான் வந்து இந்த மஸ்ஜித் ஓபன் பண்ணணும். அதுக்கு ஆர்ம்ஸும் வெப்பன்ஸும் வச்சு நபி அவர்களை பிளாஸ்ட் பண்ணி போடுறதுக்கு ஏற்பாடு செஞ்சார்கள். இதெல்லாம் மதீனத்துடைய வாழ்க்கையில நடந்த சம்பவங்கள். அல்லாஹு தஆலா நபி அவர்களை பாதுகாத்தார். கனிவள சகோதரர்களே, பெரியார்களே, பொதுவான ஒரு அணுகுமுறை இருக்கிறது இந்த அணுகுமுறை. ஆனா நபியவங்க என்ன கொல்ல வந்த, எனக்கு எதிராக சதி செஞ்ச, எனக்கு எதிராக தவறாக பிளட் பண்ணின உங்கள் எல்லாருக்கும் நான் சிறந்த தீனை தர விரும்பிவிட்டேன். கனிவாளர்களே, சமீப காலத்தில் நாம பார்க்கிறோம் அர்தோகான போல அல்லது மஹ்தீர போன்றவர்கள் பேசுகிறார்கள், நாங்க முஸ்லிம் தலைவர்கள் உலகத்துக்கு இஸ்லாம் என்றால் இதுதான் என்பதை சொல்ல தவறிவிட்டோம், இதை உரிய முறையில் காட்ட தவறிவிட்டோம். இப்படி நாம் நம்முடைய இந்த பௌத்த பெரும்பான்ம சகோதர சகோதரிகளுக்கு இஸ்லாம் என்றால் என்ன என்பதை எங்களுடைய இந்த நீண்ட வரலாற்றில் நாம் தவறிவிட்டோம் என்று தௌபா செய்து கொண்டு அதுக்குள்ள பரிகாரங்களை தேடுகிறோமோ, அதே போலதான் ஆட்சியாளர்களும் இன்றைக்கு அதன் பக்கம் கவனம் செலுத்தியிருக்கிறார்கள். அதனால் கன்னியமானவர்களே, முதலாவது வரணும் இஸ்லாம். இஸ்லாமிய ஒரு அரசியல் முறையை நமக்கு கற்று தந்திருக்கிறது. அப்பதான் நாங்க அந்த இலக்கை இந்த நாட்டில் அடைய முடியும். வியாபாரத்துக்கு வழிகாட்டுறது போல மஸ்ஜிதுல, தொழிலுக்கு வழிகாட்டுறது போல மஸ்ஜிதுல, குடுக்கல் வாங்கலுக்கு வழிகாட்டுறது போல மஸ்ஜிதுல, திருமணத்துக்கு வழிகாட்டுறது போல மஸ்ஜிதுல, அனந்தர சொத்து பிரிக்கிறதுக்கு வழிகாட்டுறது போல மஸ்ஜிதுல, பெண்களுடைய உரிமையை வழிகாட்டுறது போல அல்லாஹுடைய மாளிகையில, ஆண்களுடைய ரைட்ஸ கற்றுக் கொடுக்கிறது போல அல்லாஹுடைய மாளிகையில, அரசியல் எப்படி அமைய வேண்டும், அதுல குறிப்பாக இஸ்லாமிய நாட்டில் வாழக்கூடியவர்கள் எப்படி ஆட்சி செய்ய வேண்டும், சிறுபான்மை நாட்டில் வாழக்கூடிய முஸ்லிம்கள் அரசியல் எப்படி ஈடுபட வேண்டும் என்பதையும் கற்றுக் கொடுப்பது மஸ்ஜிதுடைய பொறுப்பு. அந்த பொறுப்பை சரியாக நாங்கள் நிறைவேற்றினால் நிச்சயமாக எங்களுடைய சந்ததியில் உருவாகக்கூடிய தலைவர்கள், அரசியலில் ஈடுபடக்கூடியவர்கள் அவர்களுடைய வாழ்க்கையில் இஸ்லாம் ஜொலிக்கும் பொழுது சுபஹானல்லாஹ், அதால வரக்கூடிய அந்த இஸ்லாமிய உணர்வுகள், சிந்தனைகள் அது வித்தியாசமாக இருக்கும். என்னதான் இஸ்லாமோபியாவை ஈடுபடுத்தினாலும் இந்த அணுகுமுறையால அதை வென்றெடுக்க முடியும் என்பதில் சந்தேகம் கிடையாது. கன்னிவாளர்களே, அந்நியர்கள் வந்து நாங்க என்னதான் குர்ஆன மொழிபெயர்த்து, ஹதீஸ்களை மொழிபெயர்த்து, இஸ்லாமிய புத்தகங்கள் எல்லாம் கொடுத்தாலும் கூட அந்நியர்கள் கவருவது actions speak louder than words. வார்த்தைகள் அல்ல, புத்தகம் அல்ல, மொழிபெயர்ப்பல்ல, அதுக்கும் அல்லாஹு தஆலா ஒரு பகுதியை நிச்சயமாக கொடுத்திருக்கிறான், மாற்று கருத்து கிடையாது. ஆனால் கவரக்கூடியது ஆகக்கூட எது மனித வாழ்க்கையில் அமையக்கூடியது. ஆட்சியாளர்கள் அபுபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் 2 வருஷ கலீஃபா அமீராக இருந்த நேரம், பிரசிடென்டாக இருந்த நேரம் எப்படி ஆட்சி நடத்தினார்கள், உமர் ரலியல்லாஹுடைய 10 வருஷம் எப்படி ஆட்சியாக இருந்தது, உஸ்மான் ரலியல்லாஹுடைய 12 வருஷம் எப்படி ஆட்சியாக இருந்தது. அவர்கள் வெறுமனே முஸ்லிம்களுக்கு மட்டும் ஆட்சி செய்தவர்கள் அல்ல, அவருடைய ஆட்சி காலத்தில் அந்நியர்கள் பெருசு மதிக்கப்பட்டார்கள், யூதர்கள் உரிமைகள் பெற்றார்கள், கிறிஸ்தவர்கள் அவருடைய ரைட்ஸ்களை பெற்றுக் கொண்டார்கள், முஸ்லிம்கள் அவர்களுடைய உரிமைகளை பெற்றுக் கொண்டார்கள். கன்னிமாரத்திலே ஆண் பெண்ணுடைய உரிமைகள் பாதுகாக்கப்பட்டது, ஒரு பெண்ணுக்கு சுதந்திரம் ரைட்ஸ் இருந்தது, அவள் தட்டி கேட்க பேச தாய்மார்கள் எல்லோருமே அல்லாஹ் கிட்ட முதலாம் உரிய நேரத்தில் உரிய முடிவெடுக்கிறதுக்கு எனக்கு அந்த தௌஃபீக் செய். நானும் அப்துல்லா இப்னு அப்பாஸுக்கு நீ கொடுத்தது போல ஒரு அறிவை நுணுக்கத்தை தெளிவை யாரெல்லாம் நீ எனக்கு நசீபாக்கு, அதை நான் முதலாவது சொல்றேன். இரண்டாவது, குர்ஆன்ல அல்லாஹு தஆலா அரசியலை பத்தியும் சொல்லியிருக்கிறான். அரசியல் தான் இஸ்லாம், அரசியல் கிடையாது என்பது அல்ல. எப்படி வியாபாரத்துக்கு தொழிலுக்கு பங்கு இருக்கிறதோ அதே போல ஒரு பிரிவு தான் இஸ்லாமிய ஆட்சி. எல்லா நபிமார்களுக்கும் அல்லாஹ் தஆலா ஆட்சியாளர்களாக மாத்தல, எல்லா நபிமார்களுக்கும் அல்லாஹ் கொடுத்தது அல்லாஹ்வுடைய தீன ஷரியத்தை உலகத்தில் நிலைநாட்ட. அதுக்குதான் குர்ஆன் சொல்கிறது, வமா கலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன், மனித ஜின்களை நான் வணங்குவதற்கு படைக்கவில்லை. மனித ஜின்கள் எல்லாம் படைத்திருக்கிறது வணக்கத்துக்காக. இப்ப வணக்கம் என்று சொல்லும் பொழுது அது 2 வகையாக பிரிகிறது, ஒன்று சுத்த வணக்கம், தொழுக நோன்பு ஜகா ஹஜ், ஒன்று ஆட்சியில வரும் பொழுது அந்த ஆட்சிய மனிதன் அல்லாட பொருத்தத்தை அல்லாவுடைய கட்டளைகளை கொண்டு வரும் பொழுது அதுவும் ஒரு வணக்கமாக மாறுகிறது. வியாபாரம் அதில் அல்லாட சட்டத்தை கொண்டு வரும் பொழுது அது ஒரு இபாதத்தாக வாழ்கிறது. திருமணம் வெறுமனை இச்சையை செய்வதற்கு அல்ல, அதில் அல்லாட கற்றலை வரக்கூடிய நேரத்தில் அதுவும் வணக்கமாக மாறுகிறது. அந்த அடிப்படையில் இந்த நாட்டில் வாழக்கூடிய நாங்க ஒரு 1000 வருட வரலாறை பெற்றாங்க. இந்த காலகட்டத்தில் ஒரு அரசியல் நெருக்கடியான ஒரு காலத்தை இந்த சமீப காலத்தில் நாங்கள் சந்திச்சு கொண்டிருக்கிறோம். அதில் பாதிப்புக்குள்ளாக்கப்பட்டவர்கள் முஸ்லிம்களும் இஸ்லாமும் என்ற ஒன்று எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், எல்லாருக்கும் தெரியும். யாருமே இதுல மாற்று கருத்துள்ளவர்கள் கிடையாது. அது சிலது எங்கட தவறுகள் இருக்குது, அதை நாங்கள் அடையாளம் கண்டு எங்களை திருத்துகிறோம். ஆனா எல்லாமே எங்கட தலையில போட முடியாது. இது உலகத்தில் உள்ள ஒரு சதி இஸ்லாம் தான் இன்றைக்குள்ள எங்கட விரோதி. அந்த விரோதியை ஒழிக்கணும் என்ற அந்த உலகத்துடைய பட்ஜெட்டுகள்ல கொடுக்கப்படக்கூடிய ஆகப்பெரிய தொகை இஸ்லாமோபியா உலகத்தில் பரப்புறதுக்கு அது உலகம் ஏற்றுக்கொண்டிருக்கிறது. அதனால் இஸ்லாம் ஒரு வாழ்க்கை முறை. இஸ்லாமத்தில் அரசியல் ஒன்று இல்லைன்னு சொல்லியிருந்தா அப்ப இந்த ஆட்சியாளர்கள் யாரும் பயப்பட மாட்டாங்க, இஸ்லாமோபியா உருவாக்கவே மாட்டாங்க. அவங்களுக்கு தெரியும் இஸ்லாம் அரசியலை பத்தி மிக தெளிவாக பேசியிருக்கிறது, ஒவ்வொரு விஷயத்தை பேசியிருக்கிறது. ஒரு இஸ்லாமிய ஸ்டேட்ல ஒரு மாற்று மதத்தவனுக்கு அவனுடைய தெய்வத்தை வணங்குவதற்கு எப்படி ரைட்ஸ் கொடுத்திருக்கிறது, அவனுடைய உரிமைகளை எப்படி பாதுகாத்திருக்கிறது. அலி ரலியல்லாஹு அவர்கள் தன்னுடைய கவச விஷயத்தில் எப்படி நடந்து கொண்டார்கள், உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் எப்படி நடந்து கொண்டார்கள், உமர் ரலியல்லாஹு அவர்கள் ஒரு யூதனுக்கு தன்னுடைய ஆட்சி காலத்தில் வயோதிபராகிவிட்டார், அவரிடத்தில் டெக்ஸ் எடுத்தது இந்த வயோதிபரிடத்திலிருந்து டெக்ஸ் எடுக்க முடியாது என்ற டெக்ஸ் திருப்பி கொடுத்தார்கள். எப்படி எங்கட ஜனாசா அந்நியர்களுக்கு சொல்லப்படும் பொழுது
சரியான கவர்ச்சியாக இருக்குது. முஸ்லிம்களுடைய மையத்தை பாருங்க, எங்களோட திருமணம் அது அந்நியர்களுக்கு விளங்க வைக்கும் பொழுது சரியான சந்தோஷமாக இருக்குது. எங்களுடைய வாழ்க்கை முறை அந்நியர்களுக்கு விளங்க வைக்கும் பொழுது அவர்களை எப்படி கவருகிறதோ, கண்ணியமானவர்களே, இதை விட அதிகமாக கவரும் எங்களுடைய அரசியல் சரியாக விளங்க வைக்கப்பட்டார். இந்த காலத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் அரசியலில் நேரடியாக ஈடுபடக்கூடியவர்களாக இருக்கலாம், அல்லது வேட்பாளர்களாக கேண்டிடேட்ஸாக வரக்கூடியவர்களாக இருக்கலாம், அல்லது வாக்களிக்கக்கூடிய உரிமை பெற்றவர்களாக இருக்கலாம், அல்லது அதுக்கு ஆதரவாக வரக்கூடியவர்களாக இருக்கலாம். இவர்கள் எல்லார்கிட்ட மிக பணிவாக, மிக தயவாக, குறிப்பாக முஸ்லிம்கள்கிட்ட வேண்டிக் கொள்வது, இஸ்லாமிக் எதிக்ஸ், இஸ்லாமிய வழிகாட்டல்களை பேணி நடங்க. சென்ற இந்த ஜும்மால நான் பல இடங்களில் பேசினதில் நாம் 4 சூராக்களை வலியுறுத்தியிருந்தேன். அதுல சூரத்துல் இஹ்லாஸ், சூரத்துல் கௌசர், சூரத்துல் அசர். இந்த 3 சூறாய அமல் செய்தால் 4வது சூரத்து தான் சூரத்துல் நசர். அல்லாஹ் இந்த நாட்டுக்கு சிறந்த ஒரு ஆட்சியை தெரிவு செய்து தருவான். நாங்க என்ன செய்யணும் அது முதலாவது எங்களால் நடக்கும். அல்லாஹ் மீது உள்ள நம்பிக்கை, விசுவாசம், நபி அவர்கள் காட்டி தந்த முறைகள், அதே நேரத்தில் எங்களுடைய இந்த சூரத்துல் அசர் மீது அமல், இதை நாங்கள் நடைமுறைப்படுத்தினால் அல்லாஹ் சிறந்த பொருத்தமான ஒரு ஆட்சியாளரை நிர்ணயிப்பான் என்பதில் மாற்று கருத்து கிடையாது. இதோடு சேர்த்துதான் நான் இன்றைக்கு ஆரம்பத்தில் சொன்னது, இந்த ஆட்சியாளருடைய தெரிவை அல்லாஹ் கிட்ட எல்லாரும் தொழுது, சலாத்துல் ஹாஜா தொழுது, எல்லாம் நான் 17ஆம் தேதி நவம்பர் மாதம் ஓட் போட போகும் பொழுது எனக்கு உரிய தெரிவை செய்யறதுக்கு நீ எனக்கு வழிகாட்டு. வாக்களிக்கிறது ஒரு உரிமை, ஜனநாயக உரிமை. இஸ்லாமிய பார்வையில் இது ஒரு சாட்சி. நான் கொடுக்கும் சாட்சி, நான் செய்யும் சிபாரிசு, இது இந்த நாட்டு மக்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் பொருத்தமானதாக இருக்க வேண்டும் என்ற அல்லாஹ்விடத்தில் அந்த உதிப்பை ஏற்படுத்துறது, அது ஒரு கட்டாய கடமையாக இருக்கிறது. கடிமாதங்களே, தொழுகை கொண்டு அல்லாஹ் எல்லா விஷயங்களையும் மாற்றிருக்கிறான். அதனால் நானும் நீங்களும் தொழுகை பக்கம் கவனம் செலுத்தி, ஒவ்வொருவரும் தனிப்பட்ட முறையில் நோன்பு இப்படிதான் பிடிக்கணும், ஜகாத் இப்படிதான் கொடுக்கணும், ஹஜ் இப்படிதான் செய்யணும் என்று மெம்பர்ல தான் சொல்லப்படுது. நோம்பும் தொழுகையும் ஜகாத்தும் ஒரு இபாதத், அதுவும் எப்படி சொல்லப்படுகிறதோ, வியாபாரம், குடும்பம், இல்லற வாழ்க்கை, திருமணம், அனந்தர சொத்து உரிமை இப்படிதான் பிரிக்கப்பட வேண்டும் என்று சொல்லப்படுகிறதோ, அதே போல இந்த கேண்டிடேட்டை தான் தெரிவு செய்யணும் என்றும் இந்த மெம்பர்ல சொல்லப்படும். ஆனால் அதுக்குரிய சூழலும் காலமும் இல்லை, அதுக்குரிய சூழலும் காலமும். அதனால ஒரு சைடு என்றாலும் உங்களுக்கு விளங்க வைக்கணும், அதுதான் இஸ்லாத்தில் அரசியல் ஒன்று இருக்கிறது. இஸ்லாம் சிறுபான்மையினராக வாழும் பொழுது எப்படி அரசியல் செய்யணும் என்பதையும் வழிகாட்டிருக்கிறது. அந்த வழிகாட்டலை கருத்துக்கெடுத்து நீதமாக, தூர்நோக்கோட, அமைதியாக, நிதானமாக, துவாவோட அல்லாடத்தில் மன்றாடி, எல்லாம் இந்த நாட்டுக்கு வாழக்கூடிய எல்லா மக்களுக்கும் பொருத்தமான ஒரு தலைவரை ஆக்கி தர வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாட்டை எடுக்கக்கூடிய அதே நேரத்தில் எங்களுடைய அரசியல் தலைவர்களாக இருக்கலாம், மத தலைவர்களாக இருக்கலாம், சுயேசத்தையும் ரேசத்தையும் பேசக்கூடிய ஒரு காலத்தை நாங்கள் பார்க்கிறோம். இதுக்கும் இஸ்லாமிய வழிகாட்டல் ஒன்று இருக்கிறது. கண்ணியமானவர்களே, டிட் ஃபார் டாட் அல்ல இஸ்லாம், தீங்குக்கு பதில் தீங்கு கொடுக்கிறது அல்ல. இத்ஃபா பில்லதி அஹ்சன், தீங்குக்கு பதில் நலவுதான். நாங்க எங்கட மார்க்கத்தை பிராக்டிக்கலி, அது ஸ்பிரிச்சுவலி நாங்க அதை சரியான முறையில் முன்வைக்காததுதான் இந்த பெரும்பான்மையுடைய தலைவர்களுக்கும் இதில் சந்தேகம் வந்திருக்கிறது. எங்களுடைய நாட்டில் எதிர்பாராத ஜஹரான்கள் உண்டாகினதோ உண்டாக்கப்பட்டதோ அது எங்களுக்கு ஒரு பெரிய சோதனையாக, முந்திருந்த சோதனை விட ஒரு பயங்கரமான சோதனையாக மாறியிருக்கிறது. கன்னிமாதத்திலே இந்த நிலைமைகள் மாற்றப்படுவதற்கு இஸ்லாமிய வாழ்க்கை முறைய ஒவ்வொருவரும் தன்னுடைய வாழ்க்கையில் எடுத்து நடப்பதோடு இதுக்கு ஒரு பங்களிப்பு செய்து அல்லாஹ் தஆலா முஸ்லிம்களுக்கு எதிர்காலத்தில் சரியான அரசியல் வழிகாட்டல்களை கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி பகைவர்களாக இருக்கக்கூடியவர்களையும் நண்பர்களாக மாற்றுது. அரசியல் காலத்தில் மட்டுமல்ல, இஸ்லாம் என்பது எல்லா காலத்துக்கும் பொருத்தமானது. நாம் இந்த நாட்டில் வாழ வேண்டியிருக்கிறது மேலான சோதனை. இந்த நாட்டில் வாழ்வதற்கே இந்த நாட்டு பெரும்பான்மை சமூகம் 70% மக்களையும் நாங்கள் உள்ளத்தால் வென்றெடுக்க வேண்டும். அது எங்களுடைய அகலா, எங்களுடைய துவா, எங்களுடைய தௌவா, எங்களுடைய இஸ்திக்ஃபார், எங்களுடைய மன்றாட்டம், எங்களுடைய நட்பண்பு, எங்களுடைய சிறந்த கொடுக்கல் வாங்கல், எங்களுடைய முன்மாதிரியான அரசியல். இந்த காலத்தில் அரசியலில் ஈடுபடக்கூடியவர்களுக்கு நேரடியாக சொல்ல வருவது, இஸ்லாமிய வழிகாட்டல்களை 100% உங்களால் பின்பற்ற முடியாட்டியும் அதனுடைய அடிப்படைகளை நீங்கள் பின்பற்ற முயற்சி எடுக்க வேண்டும். அரசியல் ஆதரவாளர்கள் ஒருவருக்கு ஒருவர் ஏசி பேசி திட்டி ஒருவருக்கு ஒருவர் பத்வா செய்து மற்றவர்களுடைய குறைகளை பேசக்கூடிய அரசியல் இல்லாமல் நலவுகளை பார்த்து பேசி நல்லதை கொண்டு வர்றதுக்குரிய சூழல்களை உருவாக்குவது, அது ரெண்டால முடியும். ஒன்று எங்களுடைய அணுகுமுறையால, இரண்டாவது அல்லாஹ்விடத்தில் மன்றாட்டுதான். இறுதியாக வரக்கூடிய எலெக்ஷன்ல யாருமே நான் ஃபர்தால நிகாவில ஹிஜாபில நான் வாக்களிக்க முடியாது என்ற நிலைப்பாடு எடுக்காம, நான் ஒரு முஸ்லீம், இந்த நாட்டுடைய பிரஜை என்ற அடிப்படையில் எனக்கு வாக்குரிமையை பயன்படுத்துவது எனக்குள்ள ரைட்ஸ், அதை நான் முறையாக பயன்படுத்த வேண்டும் என்றத சொல்லிக்கொண்டு எல்லாரும் துவால ஈடுபடணும். மேலான சோதனை அல்லாஹ் தஆலா துவாவை கொண்டு நிலைமைகளை மாற்றுகிறான், தௌபாவை கொண்டு மாற்றுகிறான். எங்களை திட்டினவர்கள் ஒரு நாள் திட்டினார்கள், நாங்கள் ஜும்மால மக்கள் துவா தௌபால ஈடுபட்டோம், அடுத்த நாள் எங்களை பாராட்ட ஆரம்பித்து விடுகிறார்கள். நிலைமைகளை மாற்றக்கூடியவன் அல்லாஹ், அல்லாஹ்வுடைய கைவசம் இருக்கிறது அனைத்து உள்ளங்களும். அதனால் இந்த நாட்டுடைய சிறந்த முன்மாதிரியான முஸ்லிம்களாக வாழ அதுக்கு எங்களை அல்லாஹ்வுடைய அந்த உதிப்ப வழிகாட்டலை பெற்ற உண்மையான முஸ்லிம்களாக வாழ வல்லல்லாஹ் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. யாரெல்லாம் எங்களுடைய ஈமானை பலப்படுத்துவாயாக, எங்களுடைய இபாதத்துகளை ஏற்றுக்கொள்வாயாக, எங்களுடைய வணக்க வழிபாடுகளை நீ கபூல் செய்வாயாக, முன்மாதிரியான முஸ்லிம்களாக வாழ திருமை செய்வாயாக, இந்த காலத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலைகளை சீராக்கி தருவாயாக, முஸ்லிம்களுக்கு எதிராக இஸ்லாத்துக்கு எதிராக நடக்கூடிய அனைத்து சூழ்ச்சிகளையும் நீ தௌறுபடி ஆக்கிவிடுவாயாக. இந்த நாட்டுக்கு பொருத்தமான, இந்த நாட்டை சரியான முறையில் வழிநடத்தக்கூடிய ஒரு பொருத்தமான தலைவரை எமக்கு நிர்ணயித்து தருவாயாக.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மேலும் இது போன்ற இன்னும் பல பயான்களை www.acmyc.com எனும் இஸ்லாமிய இணையதளம் ஊடாக நீங்களும் டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். அஸ்ஸலாமு அலைக்கும்.